2016 ஆண்டு ஜனவரி மாத தென்றலிதழில் ஹூஸ்டன் சந்திரமொழி அவர்களின் ஆத்ம சாந்தி தொடரில் அத்தியாயம் 21 ராமசாமியின் தியாகம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். வள்ளியம்மை தன் கதையை தொடர்ந்தாள். இப்போது அவள் முகம் அமைதியாகவும் வெட்கம் கலந்த புன்னகையோடும் காணப்பட்டது. தன் காதல் கதையை சொல்ல ஆரம்பிக்கும் முன்பே அவள் அந்த நாட்களுக்கு டைம் மிஷின் இல்லாமலே மானசீகமாக பயணப்பட்டு விட்டதை போல் தோன்றியது. பாட்டியின் கதையை கேட்க ஒரு குழந்தை போல இன்னும் உற்சாகமானான் பரத். 1942 உன் தாத்தா நாங்க இருந்த தீவுக்கு வந்தாரு. உலக போற ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆயிருந்தது. எல்லாரும் எல்லாத்தையும் அழிக்க துடிச்சிட்டு இருந்தாங்கன்னு செய்தி வந்துட்டே இருந்தது. பிஜிலையும் ஜப்பானும் ஜெர்மனியும் எப்பவும் தாக்கலான்னு சனங்க பாய்ந்து பாய்ந்து செத்துக்கிட்டு இருந்துச்சு. அமெரிக்காவை ஜப்பான் தாக்கினதும் பசிபிக் சமுத்திரத்துல எல்லா இடத்துக்கும் யுத்த தீ பரவிடுச்சு. பிஜி முக்கியமான யுத்த கேந்திரமா ஆயிடுச்சு. நேச நாட்டு படைங்க வரதும் தளவாடங்க குவிக்கிறதும் சர்வசாதாரணமாயிடுச்சு. அப்படி ஒரு கட்டத்துலதான் உங்க தாத்தா அந்த தீவுக்கு வந்தாரு. அவருக்கு அப்போ வயசு இருக்கும். ஆனா அதுக்குள்ளேயே உலகம் சுத்தணும், நிறைய கத்துக்கணுங்கிற ஆர்வத்துல கட்டுப்பாடா வளர்ந்த குடும்பம், பழக்க வழக்கம் எல்லாத்தையும் உதறிட்டு அப்பா அம்மாவோட எதிர்ப்பெல்லாம் மீறி பிரிட்டிஷ் படையில சேர்ந்துட்டாரு. கிராப் வைக்கிறதே அந்நியமா இருந்த சூழ்நில கொழா சட்டை டவுசர் போட்டு கிராப் அடிச்சு மீச வச்சு பட்டாளத்திலையும் சேர்ந்து கடல் கடந்தும் பல இடத்துக்கு அந்த சின்ன வயசுலயே புரட்சி பண்ணாரு உங்க தாத்தா. அப்ப நான் ஊர்ல சொல்லிக்காம கிராமத்துக்கு உன்னை தேடி வந்ததுக்கு பெருசா திட்டின பெருசோட ரத்தம் தானேனா? இது கூட செய்யலன்னா ஊடால பிரேக் போடாதீங்க தம்பி. உங்க சண்டைய அப்புறம் ஃபைசல் பண்ணிக்கலாம். இப்போ உலக சண்டை நடந்த சமயம் என்ன ஆச்சு மேல சொல்லுங்க ஆத்தா. கதிரேசன் இப்போது பரத்தை விட அதிக ஆர்வத்தோடு கேட்டார். ஆஸ்திரேலியா நியூசிலாந்துல எல்லாம் பிரிட்டிஷ் படைகளுக்கு பயிற்சி கொடுக்கவும் யுத்தத்துல துணை இருக்கவும் பிஜியில நிறைய பிரிட்டிஷ் காலனி படைகள் இறங்கினாங்க. அது மட்டும் இல்லாம பிஜியிலயும் ஒரு படையை உருவாக்கி பயிற்சி கொடுத்தாங்க. எதிரிங்க தாக்குதல் நடந்தா என்ன செய்யறது, எப்படி தற்காத்துக்கிறதுன்னு சனங்களுக்கும் பயிற்சி கொடுத்தாங்க. நல்ல சிவப்பு நிறம், நீள்வட்ட முகம் எடுப்பான்னு நாசி, ஒட்ட வெட்டி படிய வாரின மிலிட்டரி கிராப்பு, மெலிசான அரும்பு மீச, 1000 மிலிட்டரி ஆட்கள் நிறைஞ்சு நின்னாலும் துடிப்பா தனியா தெரிவாரு உங்க தாத்தா. காக்கி யூனிஃபார்ம், டக்கு டக்குன்னு லாடம் சத்தம் கேட்கிற பளபள ஷூ, அதை விட பளபளக்கிற மெடல்னு கம்பீரமா இருப்பாரு. தாக்குதல் நடந்தா எப்படி எங்களை தற்காத்துக்கிறது, என்ன முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்யறதுன்னு எல்லாம் எங்களுக்கு அடிக்கடி வகுப்பு நடக்கும். அவரும் தமிழ்நாடு, அதுவும் தஞ்சை மண்ணுன்னு தெரிஞ்சதும் எங்க மக்கள் அவர் மேல தனி பாசம் காட்ட ஆரம்பிச்சாங்க. அங்க இருந்த இந்தியா வம்சாவளியில தமிழ் மக்களுக்கு பயிற்சி கொடுத்தது உங்க தாத்தா. கொஞ்ச நாள்லயே எங்கள ஒருத்தரா எங்க கஷ்ட நஷ்டம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு. யுத்தத்துக்காக எங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதோட நிக்காம எங்களுக்கு சுயமரியாதைன்னா என்னன்னு புரிய வச்சாரு. சொரணையெல்லாம் செத்து செக்கு மாடு மாதிரி கங்காணிங்க சொன்ன வேலையையும் கொடுக்கறது கூலியோ தண்டனையோ அப்படியே வாங்கிக்கிட்டு பிரஞ்சையே இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்த நாங்க முடிச்சுக்கிட்டோம். கம்பெனி கங்காணிங்களுக்கு இது பிடிக்கல. உங்க தாத்தாவை பத்தி புகார் பண்ணி கலகத்தை தூண்டுறாருன்னு சொல்லி மிலிட்டரி உயர் அதிகாரிகிட்ட போனாங்க. யுத்த நேரத்துல எந்த மக்களையும் பாதிச்சுக்க விரும்பாத ராணுவ அதிகாரிங்க கங்காணிகளை வாயை பத்திட்டு போக சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம உங்க தாத்தா ஒரு திறமசாலியான போராளியா இருந்ததாலையும் சனங்களை ரொம்ப குறைஞ்ச காலத்துல அந்த இக்கட்டான நேரத்துல யுத்தத்தையும் எதிர்கொள்ள தயார்படுத்தினதாலையும் அவருக்கு எதிரா எந்த நடவடிக்கையும் எடுக்கல. பிரிட்டிஷ் அதிகாரிகளோட பேசி எங்களுக்கு நல்ல மருத்துவ வசதி சுகாதாரம் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அவருக்கு மிலிட்டரி கேன்டீன் சாப்பாடு பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா தினமும் என் வீட்டுல இருந்து சாப்பாடு என் கையாலேயே செய்து எடுத்து போய் கொடுக்க ஆரம்பிச்சேன். சாப்பாடோட என் மனசையும் சேர்த்து கொடுத்துட்டேன். உங்க தாத்தாவுக்கு என் மனசு புரிஞ்சாலும் அவருக்கும் என் மேல ஒரு காதல் இருந்தாலும் யுத்த நேரத்து பொறுப்பு அவரை எதையும் வெளிக்காட்டிக்க விடவே இல்லை. கிட்டத்தட்ட 3 வருஷம் கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டு இருந்தோம். பரத்துக்கு சட்டென்று இப்போது கேந்திராவின் நினைப்பும் அவள் காதலும் நினைவுக்கு வந்தது. சே, அவளும் இப்படி தன் காதலை வெளிப்படுத்தியும் நாம கடமையை முடிக்கணும்னு அவளை விளக்கினதுனாலதானோ என்னவோ அவள் வினை கல்யாணம் செய்துக்க முடிவெடுத்துட்டாளோ. ஒருவேளை அவளை வேற ஏதாவது நிர்பந்தப்படுத்தி பிளாக்மெயில் பண்ணி இதுக்கு சம்மதிக்க வச்சிருப்பாங்களோ? அவகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம நாம தான் அவசரப்பட்டுட்டோமோ? குழப்பத்தோடு கதையை தொடர்ந்து கேட்டான். ஓயாம எப்பவும் வேலை, சரியான தூக்கம் இல்லாம அவர் காய்ச்சல்ல விழுந்த போது நான் தான் கூடவே இருந்து அவருக்கு உதவுவேன்னு அடம்புடிச்சு ஸ்பெஷல் பர்மிஷன்ல ராணுவ மருத்துவமனையில ரெண்டு வாரம் பாத்துக்கிட்டேன். அவரை பத்தி அப்ப என்னால நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சது. உலக விஷயங்கள் எல்லாம் நேரம் போறதே தெரியாம பேசுவோம். அவர் எனக்கு பாரதியார் கவிதைகள் படிச்சு காட்டுவாரு, இந்தியாவில சுதந்திர போராட்டம் எப்படி நடக்குதுன்னு உணர்ச்சிகரமா சொல்லுவாரு. தான் பார்த்த உலக நாடுகள் எல்லாம் எப்படி மக்கள் சர்வாதிகாரத்தை எதிர்த்து சம உரிமைக்கு போராடுறாங்கன்னு கதை கதையா சொல்லுவாரு. அவர் மேல எனக்கு இன்னும் மதிப்பு கூடுச்சு. என் காதலை இதுக்கு மேலேயும் மறைக்க கூடாதுன்னு அவர்கிட்ட ஒரு நாள் வெளிப்படையா சொல்லிட்டேன். அவருக்கு அது ஆச்சரியமே தரல. அவர் சொன்னாரு, வள்ளி என்னை முந்திக்கிட்ட, எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா, குடும்பம்னு ஒன்று இருந்தா அது உன்னோட தான். ஆனா அதுக்கு நீ காத்திருக்கணும். நான் முரண்பாடுகள் நிறைஞ்சவன், கட்டுப்பாடான குடும்பத்துல பிறந்தவன், கட்டுப்பாடுகளையும் பத்தாம் பசலித்தனத்தையும் வெறுத்தவன், இந்தியா வெளிநாட்டு சக்திகள் கிட்ட இருந்து சுதந்திரம் அடையணும்னு ஆசைப்பட்டவான். ஒரு தென்கோடி குக்கிராமத்துல கிடைச்ச குறைஞ்ச அறிவை வச்சு ஒன்னு கிழிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு உலக அறிவும் போராட்ட யுக்திகளையும் கத்துக்க கட்டுப்பாடுகள் அதிகம் நிறைஞ்ச பட்டாளத்துல, அதுவும் நானும் வெறுக்கிற பிரிட்டிஷ் சர்க்கார் படையில சேர்ந்தேன். அசன்சால் மெட்ராஸ் ரெஜிமெண்ட், மெட்ராஸ் ரெஜிமெண்ட், அப்புறம் கிழக்கு ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, சிங்கப்பூர், மலேயா, கடைசியில ஃபிஜி, நிறைய கத்துக்கிட்டேன். ஆனா என் வாழ்க்கையோட லட்சியம் என்னன்னு தெரியாமலேயே இருந்தேன். இங்க வந்து உன் கூட இருந்த இந்த மூணு வருஷத்துல என் லட்சியம் என்னன்னு புரிஞ்சிடுச்சு. மூணு தலைமுறையா இங்க இருக்கிற நீங்க விருப்பப்பட்டா இங்கேயே தொடர்ந்து இருக்கலாம். ஆனா உங்களுக்கு சம உரிமை கிடைக்க நாம போராடுவோம். இல்லை, எல்லாரும் திரும்ப, இந்தியா திரும்ப நான் வழி பண்றேன். உங்களுக்கு சேர வேண்டிய எல்லா சொத்துக்களும் கிடைக்க வழி பண்ணி நம்ம தாய்நாட்டுக்கு திரும்ப ஏற்பாடு செய்யறேன் அப்படின்னாரு. நான் இந்தியா திரும்பணும்னு எனக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும் ஆசைதான். ஆனா இந்தியாவில நிலைமையும் ஒன்றும் நல்லா இல்லையே, அங்கேயும் பிரிட்டிஷ் ஆட்சி தானே அப்படின்னு கேட்டேன். இல்லவள்ளி, மகாத்மா காந்தி அங்க பெரிய இயக்கமே நடத்திட்டு இருக்காரு. ஒரு தனி மனுஷன் நினைச்சா 30 கோடி ஜனங்களை வழிநடத்தி எந்த எதேச்சாதிகாரத்தையும் அடிபணிய வைக்க முடியும்னு நிரூபிச்சிட்டு இருக்காரு. யுத்தம் முடிஞ்சதும் நிச்சயம் இந்தியாவுக்கு மட்டுமில்ல, காலனி ஆதிக்கத்திலிருந்தே நிறைய நாடுகள் விடுதலை அடையும். அதுவரை நீ பொறுத்திருக்கணும் அப்படின்னாரு அவரு. நான் தலை ஆட்டினாலும் காலமெல்லாம் காத்திருக்கணுமோன்னு ஒரு ஏக்க மனசுக்குள்ள இருந்துச்சு. அதுக்கு ஒரு விட சீக்கிரமே கிடைச்சது. 1945 உலக யுத்தம் முடிஞ்சது. பட்டாளம் எல்லாம் ஊரை பார்க்க போக ஆரம்பிச்சாங்க. யுத்தம் முடிஞ்சதும் அவர் நினைச்ச மாதிரி பிரிட்டிஷ் சர்க்கார் இந்தியாவுக்கு சுதந்திரத்தை தூக்கி கொடுத்துடல. காந்தி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை ஆரம்பிச்சு சுதந்திர போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்காருன்னு கேள்விப்பட்டோம். பிஜியில எங்க நிலைமை ஒன்னும் சீராகல. சண்டை முடிஞ்சு பட்டாளம் ஊர் திரும்புறதால அவருக்கு கிளம்பணும்னு ஆயிருச்சு. அவரு அதிகாரிங்க கிட்ட பேசி எங்க கூடவே இருக்க அனுமதி வாங்கிட்டாரு. ஆனா யுத்தம் முடிஞ்சிட்டதால அவரால் எங்க எஸ்டேட்டுக்குள்ளேயோ குடியிருப்புக்குள்ளேயோ முன்ன மாதிரி வர முடியல. கங்காணிங்களும் எஸ்டேட் மேனேஜரும் அவரை உள்ள வரக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டாங்க. நானும் வெளியே போக முடியாத சூழல். போகணும்னா 1000 கெடுபிடி. அவர் அந்த ஊர்ல தங்குற நோக்கமே அடிபடும் போல ஆயிடுச்சு. இதை முறியடிக்க அவரையே ஒரு காரியம் பண்ணாரு. ஆமா, ஒரு நாள் அத்தி பூத்தா போல பரோல்ல அவரை பார்க்க நான் போயிருந்தேன். பொசுக்குன்னு பக்கத்துல இருந்த ஒரு கோயிலுக்கு கூட்டி போய் கல்யாணத்தை முடிச்சிட்டாரு. ஜீப்ல என்ன ராணி மாதிரி உட்கார வச்சு தீவையும் கடற்கரையையும் சந்தோஷமா சுத்தி காட்டிட்டு எஸ்டேட்டுக்குள்ள தைரியமா நுழைஞ்சாரு. இப்ப நான் வேத்த ஆள் இல்ல, இந்த பொண்ணோட புருஷன், இங்க இருக்க எனக்கு அதிகாரம் இருக்குன்னு பொட்டுல அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டி போனாரு. அந்த அதிர்ச்சி பத்தாதுன்னு, ஏ வள்ளி, இன்னிலேந்து என்ன பேரை சொல்லித்தான் கூப்பிடுற, ஆணும் பொண்ணும் சரிசமம். நான் உன் பேரை சொல்லி கூப்பிடல, இனிமே என்ன துரகிரையெல்லாம் கூப்பிடாத, எங்க கூப்பிடு ராமுன்னு அப்படின்னு சொல்லி ஜப்பான்ல விழுந்த குண்டை விட பெரிய குண்டை என் தலையில போட்டாரு. ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் வேணும்னா உங்களை சாமின்னு கூப்பிடுறேன்னு சொன்னேன். அது எங்களை காப்பாத்தி கரை சேர்க்க வந்த சாமி தானே. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து கஷ்டப்படுகிற ஜனங்களை கை தூக்கி விடணும்னு எங்க கூடவே இருந்துட்டு அந்த ஐயா உன் தாத்தா எங்களுக்கு எல்லாம் சாமி தானே. இப்போது சுருக்கம் நிறைந்து அவள் முகத்தில் கண்ணீர் தழும்பி வழிந்தது. வேகமாக துடைத்து கொண்டு, உடனே உன் தாத்தா என்ன சொன்னாரு தெரியுமா வள்ளி? ஒரு விதத்துல நீ என்ன சாமின்னு கூப்பிடுறது சரிதான். தென்னாப்பிரிக்காவிலையும் மேற்கிந்திய தீவுகளிலையும் நம்ம தமிழ் கூலி தொழிலாளர்களை சாமின்னு கூப்பிடுவாங்க. அது ஒரு கெட்ட வார்த்தையாவே ஆயிடுச்சு. நீங்க எல்லாம் என்னைக்கு சுதந்திரமா நடமாடுறீங்களோ அது வரைக்கும் நானும் ஒரு கூலி அடிமைதான். என்னை நீ ஒவ்வொரு தடவையும் சாமின்னு கூப்பிடும் போதும் என் லட்சியத்தை அது நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். நாங்க வேற வழி இல்லாம கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டாலும் அவரும் எப்பவும் போல கடமை பிரதானமா இருந்தது. எஸ்டேட் சொந்தக்காரங்க கிட்டையும் பிரிட்டிஷ் எஜமானர்கள் கிட்டையும் சட்டப்படியும் நியாயப்படியும் போராடி கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருந்த 500 குடும்பங்கள்ல முக்கால்வாசி பேரை அவங்களுக்கு சேர வேண்டிய எல்லா சொத்துக்களையும் காசாக்கி சந்தோஷமா தாய் நாட்டுக்கு கப்பல் ஏத்தி அனுப்பிட்டாரு. 1947 அது. இன்னும் 50 பேர் கிட்டத்தட்ட இருக்கும். கை நிறைய எங்களோட 3 தலைமுறைக்கு பாடுபட்டதோட நியாயமான பணம், மனசு நிறைய சந்தோஷம். மறுநாள் எங்க அடிமை வாழ்க்கைக்கு உண்மையான விடுதலை. இந்தியாவுக்கு திரும்ப போய் சொந்த மண்ணில நம்ம நிலத்தை மீட்டு மறுபடி விவசாயம் பண்ணி சுதந்திரமா வாழ போறோம்னு ரெக்க கட்டி பறக்குறோம். அதுக்கு ஒரு 2 நாள் முன்ன எனக்கு ஒரே வாந்தி மயக்கம். ஊருக்கு கிளம்புறப்ப என்னடா இது சோதனைன்னு நினைச்சா நான் கர்ப்பமாயிருக்கேன்னு நல்ல செய்தி சொன்னாங்க டாக்டர் அம்மா. உன் தாத்தா மட்டும்தான் என்னை காக்க வைக்கலாமா? நானும் அவருக்கு இந்த விஷயத்தை உடனே சொல்லக்கூடாது. இந்தியா போகும்போது யாருக்குமே சொந்தமில்லாத நடு கடல்ல சொல்லணும்னு தீர்மானம் செஞ்சுக்கிட்டேன். தாத்தா கிட்ட சொன்னியா நீங்க இந்தியா வந்து அவர் நினைச்ச மாதிரி சந்தோஷமா இருந்தீங்களா? சஸ்பென்ஸ் தாங்கல. நாங்க எல்லாரும் ஊர் திரும்பறத நினைச்சு சந்தோஷமா இருந்தாலும் அவர் ஏதோ யோசனையில கவலையோட இருந்தாரு. ஏங்க கவலையோட இருக்கீங்க, நீங்க பட்டப்பாடுக்கெல்லாம் விடிவு வந்துருச்சே அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, இல்ல வள்ளி, நாம கிளம்புற வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். நாம இப்ப மொத்தமே 50 பேர் தான். இதுல வலுவான ஆட்கள் 10 பேர் கூட தேர மாட்டாங்க. எஸ்டேட் முதலாளிகளும் கங்காணிகளும் நம்ம மேல ரொம்ப கோபமா இருக்காங்க. எல்லாரையும் தூண்டி விட்டு இப்ப மொத்தமா நமக்கு சேர வேண்டியதை எடுத்து போறது அவங்களுக்கு பொறுக்கல. இப்ப அவங்க ஆட்கள் பலம் அதிகம், ஏதாவது ஆபத்து விளைவிக்கலாம். 3 தலைமுறையா சுரண்டியும் ஆசை விடலையா? இப்ப அவங்க தாக்கினா என்ன பண்றது? இப்ப எதுவும் செய்ய மாட்டாங்க, இருட்டினதுக்கு பிறகு தாக்கலாம். அதுக்கு முன்ன நான் கொஞ்சம் முன்னேற்பாடு செய்யணும். அதான் போயிட்டு இருந்தேன், யோசிச்சுட்டு இருந்தேன். இரு, ஆர்மி பேரக்ஸ் வரை போய் 20 சென்ட்ரி ஏற்பாடு செய்ய சொல்றேன். நீ பத்திரமா தாள் போட்டுக்க சொல்லிட்டு கிளம்பினாரு. பத்திரமா போங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார அவர் இருட்டுல மறைஞ்சிட்டாரு. அப்புறம் என்னாச்சு பாட்டி? நள்ளிரவன் நெருங்கிட்டு இருந்தது. அவர் வந்த பாட்ட காணோம். சென்ட்ரிங்க வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்க. மத்த சனமெல்லாம் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தது. இதுக்கு மேலே நிதானிக்க முடியாதுன்னு நான் தைரியமா அந்த ராத்திரியில அவரை தேடி கிளம்பினேன். மனசு ஓரத்துல அவருக்கு ஏதோ ஆயிருக்குமோன்னு ஒரு பதட்டம். வழக்கமா அவர் வர்ற பாத வழியா போய் கரும்பு காட்டு வரப்புல நடக்கும்போது கால பிசு பிசுன்னு ஏதோ தட்டுப்பட்டுது. இருட்டுல ஒன்னும் தெரியல. என்னன்னு தொட்டு பார்த்துட்டு லாந்தர்ல கிட்ட பார்த்தா ரத்தம். பக்கத்துல போய் ஈனு சுரத்துல ஒரு முனகல். கிட்ட போக போக எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட குரல். விளக்க இன்னும் தூண்டி வெறிச்சு பார்த்தா ஈர கொலையே நடந்துச்சு. என்ன பார்த்த பாட்டி அப்படி? யாரோட ரத்தம்? உன் தாத்தாவை சாச்சு புட்டாங்க அந்த பாவிங்க. அவரோட ரத்தம் தான் அது. அந்த பச்சை மரகதம் மாதிரி மின்னுற அந்த தீவுல ரத்தம் சிந்த கிடந்த அந்த மனுஷனை என் மடியில கிடத்திக்கிட்டேன். வள்ளி, இனிமே இந்த ஊர்ல நீ இருக்கிறது உனக்கு ஆபத்து. இன்னைக்கு 2 இன்னும் 2 தேசம் விடுதலை ஆயிடும். நம்ம தாய்மண்ணுக்கு போகணும். நம்ம தேசம் அந்நிய சக்திகள் கிட்டே இருந்து விடுதலை அடையறத பார்க்கணுங்கிற ஏன் ஆசை நிராசை ஆயிடுச்சு. நாளை காலையில எம்வி ஓடுனாங்கிற கப்பல் இங்கிருந்து இந்தியா போகுது. நம்ம ஊர் ஆட்கள் எல்லாரும் ஊருக்கு திரும்பிடலாம். என்ன தவிர. தொடரும். ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.